ஹரே கிருஷ்ண. பகவத்கீதை உண்மவுருவில் அத்தியாயம் 4, உன்னத அறிவு, பதம் 5. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபோ நித்யானந்தம் ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசதி கௌரபக்த பிருந்தம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸ்ரீ பகவான் உவாச்சம் பஹூனி மே வ்யதீத்தானி ஜன்மானி தவர்ஜுனாம் தானி அகம் வேத சர்வாணி நத்வம் வேதத் பரந்தபம். ஸ்ரீ பகவான் உவாச்சம் பஹூனி மே வ்யதீத்தானி ஜன்மானி தவர்ஜுனாம் தானியகம் வேத சர்வாணி நத்தம் வேத பரந்தபம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவதுராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், நானும் நீயும் பற்பல பிறவிகளை கடந்துள்ளோம். என்னால் அவை எல்லாவற்றையும் நினைவு கொள்ள முடியும். ஆனால் எதிரிகளை தவிக்க செய்வோனே அது உன்னால் முடியாது. ஓம ஜானதி மிரந்தஸ்ய ஜானஞ்சன சலாகயம் சக்ஷுரன் மிலிதம் என தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹம். நமவோம் விஷ்ணு பதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் இதி நாமினே. நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணிம் நிர்விசேஷா சுன்னவாதி பாஷா ததேஷ தாரணிம். நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்ய நாமினே கௌரத்விஷே நமஹம். ஹே கிருஷ்ணா கருணா சிந்தோ தீனபந்தோ ஜகத்பதிம் கோபேச கோபிகா காந்த ராதா காந்த நமோஸ்துதே. ஹரே கிருஷ்ணா. இப்போ அத்தியாயம் 4, உன்னத அறிவு, பதம் 5 இருக்கும். போன பதங்களில் அர்ஜுனர் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டார் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம். ஹே கிருஷ்ணா, நீயும் நானும் நண்பர்கள். நீ எப்போ வந்து இந்த உலகத்தில் வந்து பிறந்தாயோ அப்போ தான் நானும் வந்து பிறந்தேன். உனக்கும் தாய் தகப்பனார்கள் இருக்கிறார்கள், எனக்கும் தாய் தகப்பனார்கள் இருக்கிறது போல நீ வந்து நான் எப்படி பிறந்தனோ அதே போல் தான் நீயும் வந்து பிறந்த. ஆனால் எப்படி நீ வந்து சன்காட் விவஸ்வானுக்கு வந்து பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி இந்த அழிவடையாத பகவத்கீதை போன்ற சாஸ்திரங்களை உபதேசித்தேன் அப்படின்னு நீ சொல்கிறியே, நான் எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிற கேள்வியை வந்து கேட்டார். இந்த பதத்தில் வந்து பகவான் வந்து பதில் அளிக்கிறார் அவருடைய அர்ஜுனுடைய கேள்விக்கு. நம்ம சாதாரணமாக சில பேருக்கு வந்து மனசில் எழலாம், ஏன் வந்து இப்போ கிருஷ்ணர் சொல்கிற விஷயங்களை நான் வந்து கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டுமா, நான் எதைக்காண்டி தெரிஞ்சுக்கணும், அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் அவரை பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கேள்வி நம்ம சில பேருக்கு வந்து வரலாம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஊரில் ஒரு முதல்வர் இருக்கார், இல்லைன்னா முக்கிய மந்திரி யாரோ ஒருத்தர் இருக்கார், அவர் ஒருத்தர் பதவிக்கு வந்ததும் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம அவரை பற்றி தெரில. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே இப்போ முன்னாடி ஒரு முதல்வர் வந்தார், அவரை பற்றி மக்களுக்கு வந்து நிறைய பேத்துக்கு அவரை பற்றி தெரியவே தெரியாது, எனக்கும் வந்து தெரியவே தெரியாது. உடனே என்ன பண்ணோம், நம்ம விக்கிபீடியாவில் போயிட்டு, கூகுளில் போய், இன்டர்நெட்டில் போயிட்டு, இணையதளத்தில் போயிட்டு அவரை பேர் அடித்து பார்க்குறோம். இவர் எப்படிப்பட்டவர், என்ன படிச்சிருக்காரு, எந்த ஊரை சேர்ந்தவர், அவர் என்னென்ன அவரை பற்றி அவரோட வாழ்க்கை வரலாறுகளில் வந்து படித்து தெரிந்து கொள்கிறோம். ஏன் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அவர் வந்து நல்லவரா கெட்டவரா என்ன, அவருடைய நடத்தைகள் எப்படி, அது எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறோம் இல்லையா. அதுபோல் வந்து நம்ம வந்து பகவானை வணங்குகிறோம், கிருஷ்ணரை தினந்தோறும் வணங்குகிறோம், அப்படி வந்து அவருக்கு வந்து அகர்பக்தி காமிக்கிறோம், தீபம் ஏற்றுறோம், அவருக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்ணுறோம், கையெடுத்து கும்பிட்றோம், வந்து அவரோட பிரார்த்தனைகள்லாம் பண்ணுறோம். இருந்தாலும் எப்படி இந்த முதல்வர் பதவி ஏற்ற உடனே அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறோமோ, அதுபோல் நம்மளும் வந்து பகவானை பற்றி தெரிந்து கொள்ளும் பொழுது என்னாகிறது, அப்போ நமக்கு வந்து அவரை வந்து நம்ம வணங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு விடை கிடைக்கிறது. ஏன் வணங்குறேன், எதுக்காண்டி வணங்குறேன், அப்படி எல்லாத்துக்கும் வந்து விடை கிடைக்குது. ஒரு நபரை பற்றி நம்ம வந்து வணங்கும் பொழுது, அவர் அந்த நபரை பற்றி நம்ம தெரிஞ்சு கொள்ளும் பொழுது அவருக்கு மேலே இருக்கிற ஆக்கர்ஷன் நம்ம வந்து நமக்கு வந்து அதிகமாக அதிகமாக ஆகிக்கொண்டே இருக்கும். அதனால தான் நம்ம வந்து என்ன கிருஷ்ணர் இங்கே வந்து ஒவ்வொரு பதத்துலேயும் அவரை பற்றி வந்து சொல்கிறார். கடவுள்னா யார், எப்படி இருப்பார், என்ன எல்லாத்தையும் விஷயங்களையும் வந்து பகவத்கீதையில் வந்து சொல்கிறார். இந்த பதத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா நீயும் நானும் பற்பல பிறவிகளை எடுத்துள்ளோம், நான் எல்லாவற்றையும் ஞாபகத்தில் வைத்திருக்கிறேன், ஆனால் உன்னால் முடியாது, எதிரிகளை தவிக்க செய்வோனே அப்படின்னு வந்து சொல்கிறார். பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணர் வந்து எல்லாத்தையுமே வந்து ஞாபகம் வச்சிருக்கார். நம்ம மனிதர்கள் மனிதர்களை செய்யக்கூடியது இல்லை, அவர் செய்யக்கூடிய செயல்கள் மட்டும் இல்லை, நம்ம செய்யக்கூடிய செயல்களையும் வந்து கிருஷ்ணர் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார். மனிதர்கள் மட்டும் இல்லை, செடி கொடிகள், மரங்கள், எவ்வளவோ ஜீவராசிகள் இந்த உலகத்தில் இருக்குது. எறும்புலேருந்து, யானையிலேருந்து, சிங்கத்திலேருந்து, புலியிலேருந்து, கரடியிலேருந்து, நாயிலேருந்து, பன்னியிலேருந்து, பசுமாடிலேருந்து எவ்வளவோ உயிர் ஜீவராசிகள் வந்து இருக்கிறது. அது எல்லாத்தையுமே வந்து கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, ஞாபகத்தில் வைத்திருக்கிறாரு. அப்படி ஞாபகத்தில் இல்லை அப்படின்னா அவர் எப்படி நம்ம கடவுளாக சொல்ல முடியுமா, வந்து சொல்ல முடியாது. இப்போ நம்மலாம் வந்து காலையில் என்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிறத வந்து சுத்தமாக ஞாபகமே இருக்கிறது. காலையில் என்ன சாப்பிட்டது, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு யார்கிட்டா திடீர்னு போய் கேட்டிங்க அப்படின்னா, தெரிலிங்களே என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேனே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்மளோட ஞாபகம் வர்றது அவ்வளோ இருக்குது. அதுபோல் வந்து கடவுளும் இருந்தாருன்னு வச்சுக்கோ, என்னாகும், அவரை வந்து கடவுளாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால தான் கிருஷ்ணர் அந்த பதத்தில் சொல்கிறார், அர்ஜுனா நீயும் நானும் பற்பல பிறவிகள் எடுத்திருந்தாலும் என்னால் எல்லாத்தையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நமக்கு என்னென்ன ஞாபக சக்தி இருக்கோ அது எல்லாமே வந்து கடவுள் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் மறதியும் அவர் தான் கொடுக்குறாரு. இது என்னப்பா, அது ஏன் கடவுள் வந்து மறதியை கொடுக்குறாரு? அப்போ சில பேர் நினைக்கலாம், ஓ அவர் வந்து நான் மறதியை கொடுக்குறதுனால தான் நான் மறந்து போயிடுறேன் அப்படின்னு வந்து. அவர் வந்து நமக்கு வந்து 5 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டோம் அந்த மறதியை அவர் கொடுக்கறதில்ல. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு தேர்வுக்காண்டி படிச்சுக்கிட்டு இருக்கோம், அதை வந்து மறந்து போயிடுது, நமக்கு நிற்க மாட்டுது. அந்த மாதிரியான மறதி அவர் வந்து கிருஷ்ணர் வந்து கொடுக்கறதே கிடையாது நமக்கு. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஏகப்பட்ட எதிரிகள் வந்து வாழ்க்கையில் இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது அந்த எதிரிகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து சில நேரத்தில் வந்து தப்பு செஞ்சுருக்கலாம், இல்லைன்னா வந்து மற்றவர்கள் நமக்கு வந்து தப்பு செஞ்சிட்டே இருக்கலாம். அதை எல்லாத்தையும் வந்து நம்ம ஞாபகம் வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளால் நிம்மதியாக தூங்க முடியுமா? கண்டிப்பாக வந்து தூங்க முடியாது. அந்த எதிரி என்னென்னலாம் செஞ்சானோ, எப்படி எப்படிலாம் நம்மளை பழி வந்து தொல்லை கொடுத்தானோ, அது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து தலை சுற்றி கீழே விழுந்துடும். அப்புறம் நமக்கு வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருக்கலாம். அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஞாபகம் வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், அதாவது சில நம்ம இருக்கிற பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைகளும் வந்து கடவுள் ஞாபகத்தில் கொடுக்காம ஒரு சில பிரச்சனைகளில் மட்டும்தான் நம்ம என்றைக்கும் வந்து ஞாபகத்தில் இருக்குது. அந்த ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறதுனாலே நம்மளால் தூங்க முடியல. அதே நம்ம வந்து எத்தனை எவ்வளோ பிரச்சனைகள் வந்து இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்க கடவுள் மாதிரி, அப்போ நம்ம வந்து அவ்வளோதான், நம்ம வந்து மனிதனை வந்து மனிதனாகவே இருக்கவே முடியாது, நாயோடவும் கீழ்த்தரமாக வந்து போயிடுவோம். ஏன்னா வந்து எல்லா விதமான பிரச்சனைகளையுமே வந்து இருந்துச்சுன்னா. இன்னொரு உதாரணத்துக்கு, நம்ம போன ஜென்மத்தில் வந்து ஒரு நாயினோட பிறவியை எடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க, நாயினோட பிறவியோ இல்லை பூனையினோட பிறவியோ எடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க, இந்த பிறவியில் வந்து பகவானோட கிருபையில் மனிதன் ஆகிட்டோம். அப்போ என்ன ஆகும், அந்த ஒரு நாயை போன ஜென்மத்தில் நாயாக இருந்திருக்கோம்னு வச்சுக்கோங்க, அது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருக்குது. ஏன் இந்த ஜென்மத்தில் நம்ம மனிதனாக பிறக்கும் பொழுது நம்ம எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருக்கோம். அப்போ என்ன ஆகும், ஏய் வாவா, எத்தனை பேர்லாம் என்னை கல் எடுத்து அடிச்சிங்க, இந்த ஜென்மத்தில் நான் எல்லாத்தையும் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர்லாம் வந்து இந்த தெருவில் இவன் கல் எடுத்து அடித்தான், அந்த தெருவில் நான் போகும்போது அவன் கல் எடுத்து அடித்தான், அடுத்த தெருவில் போகும்போது அவன் கல் எடுத்து அடித்தான், அப்படி எல்லாத்தையுமே வந்து அந்த நாய் வந்து பட்டியில் போட்டு இந்த பிறவியில் மனுஷன் ஆயிடுச்சுல, அது வந்து பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன ஆகும், நம்ம அவ்வளோதான். அதனால தான் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, அந்த ஞாபகத்தை அந்த அந்த விதமான ஞாபகத்தையும் வந்து கொடுக்கறதில்ல. அதுக்கப்புறம் நம்ம வந்து போன ஜென்மத்தில் ஒரு வேலைக்காரனாக இருந்திருக்கலாம், வேலைக்காரியாக இருந்திருக்கலாம், அப்போ நம்மளோட பாஸ் ஏகப்பட்ட தொல்லை பண்ணியிருக்கலாம். அப்போ இந்த ஜென்மத்தில் போன ஜென்மத்தில் இருந்தவர் பாஸாக இருந்தவர் இந்த ஜென்மத்தில் வந்து வேலைக்காரனாகவும், போன ஜென்மத்தில் இருந்த வேலைக்காரன் இந்த ஜென்மத்தில் பாஸாகவும் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க, ஏன்னா ஒரு அலுவலகத்தில். அதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த பாஸ் நினைக்கிறாரு, வா நீ போன ஜென்மத்தில் நான் வந்து வேலைக்காரனாக இருக்கும்போது எவ்வளோ என்ன எவ்வளோ துன்பம்லாம் படுத்திருக்கல, நான் உடனே இந்த ஜென்மத்தில் துன்பப்படுத்துகிறேன் அப்படின்ட்டு நம்ம எல்லாத்தையுமே வந்து ஞாபகத்தில் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளோட மனுஷன் நிம்மதியாக வந்து வாழ முடியாது. அதனால தான் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, அதை எல்லாத்தையும் வந்து தட்டிடுறாரு. அது எந்த விதமான ஞாபகத்திலும் இல்லாமல் எதெல்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து தேவையோ அந்த விதமான ஞாபகத்தை மட்டும்தான் கிருஷ்ணர் வந்து கொடுக்குறார். நம்ம 15வது அத்தியாயம் 15வது ஸ்லோகம் நம்ம போகும்பொழுது விளக்கமாக பார்க்கலாம். கிருஷ்ணர் எந்தெந்த விதமான மறதியவும் எந்த விதமான ஞாபக சக்தியும் நமக்கு வந்து கொடுக்குறாரு அப்படிங்கிறத வந்து இந்த ஸ்லோகத்தில் பகவான் பலவிதமான அவதாரங்களை எடுத்திருக்கிறார். சில பிரபுபாதரன் சொல்கிறார், பிரம்மதேவருடைய கூற்றை பிரம்மதேவர் பிரம்மசம்ஹிதத்தில் சொல்கிறார், அத்வைதமச்சுதம் அநாதி அனந்த ரூபம் மாத்யம் புராண புருஷம் நவயோவனம் செம் வேதே சுதுர்லவ மதுர்லவம் ஆத்மபக்தோம் கோவிந்தமாதி புருஷம் தவஹம் பஜாமி. அத்வைத்தமச்சுதம் அநாதி அனந்த ரூபம் அப்படின்னா அனந்தம் அப்படின்னாலே எண்ணில் அடங்காதது, ரூபம் அப்படின்னா பகவான் ஏகப்பட்ட அவதாரங்களை எடுத்திருக்கிறார். அதில் தான் வந்து கிருஷ்ணருடைய ரொம்பவும் சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் பல பல அவதாரங்களை நம்மளுடைய நன்மைக்காக எடுத்திருக்கிறார். இன்னும் 2-3 ஸ்லோகம் போனதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணர் வந்து விவரமாக சொல்லுவார் எதிர்காண்டி அவதாரம் எடுக்கிறார் அப்படிங்கிறத வந்து. நம்ம நிறைய தேவர்களையும் தேவிகளையும் வழிபடுறோம், நம்ம அவர்களை என்னைக்குன்னா அவதாரம் எடுத்திருக்கிறார்கள் என்றுதான் வந்து நம்ம கதையை கேள்விப்பட்டிருக்கோமா அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஆனால் கிருஷ்ணருடைய தனி சிறப்பு என்ன அப்படின்னா பற்பல அவதாரங்களை எடுக்கிறார். எப்பெல்லாம் வந்து எங்கன்னா ஒரு பிரச்சனை வந்து அப்படின்னு வந்துச்சுனாலும் உடனே வந்து ஒரு அவதாரத்தை எடுத்து மக்களை காப்பாற்றுறதுக்காண்டி கிருஷ்ணர் என்றைக்குமே வந்து வந்துக்கிட்டே இருக்கார். அப்படியே பற்பல அவதாரங்கள் வந்து பிரம்மதேவர் வந்து சொல்கிறார், அனந்த ரூபம் ஏகப்பட்ட அவதாரங்களை எடுத்திருக்கிறார் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்லோகத்தையும் வந்து பிரம்மதேவர் சொல்றார், ராமாதிமூர்த்திசு கலா நியமேன திஷ்டன் நானாவதாரம கரோ புவனேஷ கிந்தும் கிருஷ்ணா ஸ்வயம் சமபவத் பரம புமாம் யோகோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. பிரம்மதேவர் சொல்றார், ராமாதிமூர்த்திசு கலா நியமேன திஷ்டன், பகவான் கிருஷ்ணருக்கு வந்து பல பல அவதாரங்கள், ராமாம் நரசிம்ம வாமனா அந்த மாதிரி பரசுராமா ஏகப்பட்ட அவதாரங்களை வந்து கிருஷ்ணர்லேருந்து வருது எல்லா அவதாரங்களும். அப்போ எல்லா அவதாரங்களும் வந்தாலும் மூலம் யார் அப்படின்னா வந்து கிருஷ்ணரே, முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரே எல்லாத்துக்குமே வந்து மூலம் அப்படின்னு வந்து சொல்கிறார். சில பிரபுபாதர் வந்து ஒரு உதாரணத்தை இந்த பொருளூரில் கொடுக்குறார், இந்த எப்படி ஒரு வைதூரிய கல் இருக்குது அப்படின்னா அந்த வைதூரிய கல்லை வந்து கலர் வந்து மாறி 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 வர்ணம் வந்து என்னாகும் மாறி 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 தோற்றம் அளிக்கும். வர்ணம் மாறி மாறி தோற்றம் அளித்தாலும் அந்த கல் வந்து அது ஒரே ஒரு தான், அது வந்து மாறவே மாறாது. அதாவது பச்சை கல்லாக இருக்கும் பொழுது பச்சை நிறமாகவும் சிவப்பு கல்லாக இருக்கும்போது சிவப்பு நிறமாகவும் வந்து மாறாது. அது வந்து கல் ஒரே ஒரு கல் தான் வைதூரிய கல் அப்படிங்கிறது. ஆனால் அது வந்து என்ன பண்ணு வர்ணங்கள் மாறி 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 வந்துக்கிட்டே இருக்கும். அதுபோல் பிரபுபாதர் சொல்கிறாரு, பகவான் வந்து கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணர் ஒருத்தர் தான், அவரே என்ன பண்ணுறாரு எப்பப்பெல்லாம் அவதாரம் எடுக்கிறாரோ இப்போ வாமன தேவராக வர்றாரு. வாமன தேவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் பல்லி மகாராஜோட யாகசாலைக்கு வந்து போய் அவருக்கு வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க. அவங்க அப்பா அம்மா பிரார்த்தனை பண்ணும்பொழுது பகவான் வாமன தேவராக வந்து வர்றாரு. அதுபோல் எந்தெந்த நேரத்தில் என்னென்ன மாதிரி தேவையோ அதுபோல் வந்து அவதாரம் எடுத்து பகவான் வந்து இந்த பௌதிக லோகத்தில் வர்றாரு. இருந்தாலும் அவர் ஒரே ஒரு நபர் அப்படின்னு வந்து பிரபுபாதர் வந்து சொல்கிறார். அப்படி வரும்போதெல்லாம் என்ன பண்ணுறார் பகவான் வந்து அவர்களுடைய நண்பர்களையும் அவர்களுடைய சகாக்களையும் அவர்களுடைய தோழர்களை எல்லாருமே வந்து கூட்டிகிட்டு வர்றார். எப்படி ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்கார் அப்படின்னா, ஒரு பிரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ எங்கன்னா போகிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு கூடவே பாடி கார்டு, அவர்களுக்கு தேவையான பிரைம் மினிஸ்டருக்கு தேவையானது எல்லாமே வந்து அவர்கள் கூடவே அப்படியே போவார்கள். அவருடைய நோக்கம் என்னவோ எங்கன்னா ஒரு மேடைக்கு பேசுறதுக்கு போவாங்க. அப்போ போகும்பொழுது அவருடைய காரு, அவருடைய பாடி கார்டு எல்லாமே அவர்களுடைய பிரைம் மினிஸ்டருக்கு என்னென்ன தேவையோ எல்லாருமே வந்து கூட போவாங்க. அதுபோல் கிருஷ்ணர் இந்த பௌதிக லோகத்தில் வர்ற பொழுது அர்ஜுனன் போன்ற பக்தர்கள் எல்லாமே அவர் கூடயே வந்து வர்றாங்க. அவர் கூட வந்துட்டு அவருடைய திவ்யமான லீலைகளில் வந்து உதவி செய்கிறதுக்காண்டி எல்லாருமே வந்து வர்றாங்க. அப்படி வர்ற பொழுது கிருஷ்ணர் வந்து பல பல அவதாரங்களுக்கு முன்னாடி எப்போ சூரிய தேவனுக்கு விவஸ்வானுக்கு வந்து உபதேசித்தாரோ அப்போ அர்ஜுனனும் வேற ஒரு ரூபத்தில் வந்து வந்திருப்பார் அந்த பௌதிக லோகத்தில். ஆனால் இங்கே சொல்கிறார், நீ அப்படி எங்கூட தான் வந்து பல பல அவதாரம் பல பல பிறவைகளை நீ எடுத்திருந்தாலும் நான் எல்லாத்தையுமே ஞாபகத்தில் வச்சுருப்பேன், உன்னால் வந்து ஞாபகத்தில் வைத்து கொள்ள முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறார். சில பிரபுபாத இந்த பொருளூரில் சொல்கிறார், ஒருத்தர் வந்து நித்தியமாக வந்து லிபரேட் ஆகிருக்கலாம், நித்தியமான முக்தி பெற்ற ஆத்மா கூட இருக்கலாம். ஆனால் முக்தி பெற்ற ஆத்மாவாக இருந்தாலும் சரி, ஒரு செல்வந்தராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய இந்த பௌதிக உலகத்தில் எவ்வளோ பெரியவராக இருந்தாலும் சரி, ஆனால் பகவானுக்கு நிகராக முடியவே முடியாது. ஏன் அப்படின்னா பகவான் எல்லாத்தையுமே ஞாபகத்தில் வச்சுருக்கார், நம்மளால் ஒன்றுமே ஞாபகத்திலே வச்சுக்க முடியல. முத்தி பெற்ற ஆத்மா வந்தாலும் சரி, பௌதிக ஸ்தலத்தில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, பகவானுக்கு நிகராக நம்ம வந்து ஆகவே முடியவே முடியாது. பகவான் பகவான் தான், நம்ம வந்து சாதாரண ஆத்மாக்கள் தான் அப்படின்னு வந்து சில பிரபுபாதர் வந்து சொல்கிறாரு. பகவான் இந்த பௌதிக லோகத்தில் வரும்பொழுது அவர் எதையும் மறப்பது வந்து கிடையாது. சில பேர் வந்து நினைக்கலாம் அவர் வைகுண்ட லோகத்தில் இருக்கும்போது கூட எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுருக்கலாம், ஆனால் இந்த பௌதிக லோகத்தில் வரும்பொழுது அவர் எப்போ அந்த பௌதிக சம்பந்தத்தில் ஈடுபடுறாரோ அப்போ வந்து எல்லாத்தையும் மறந்துடுவார் அப்படின்னு யாருன்னா வந்து நினைக்கலாம். ஆனால் வந்து அவர் எப்போவும் வந்து அவர் இந்த மாதிரி வேலை என்ன மறக்கிறதே வந்து கிடையாது. அவர் பௌதிக லோகத்தில் வந்தாலும் சரி, ஆன்மீக லோகத்துக்கு போனாலும் சரி, எப்போவுமே வந்து அவர் ஞாபகத்திலே வச்சுருக்காரு. ஏன் அப்படின்னா நம்மெல்லாம் மறந்து போயிடுறோம். ஏன் அப்படின்னா ஒரு உடம்பிலிருந்து இன்னொரு உடம்பு, இன்னொரு உடம்பிலிருந்து இன்னொரு சரீரம், சரீரத்திலிருந்து சரீரம் மாறிக்கொண்டே இருக்கிறோம். இந்த சரீரத்தில் ஆணாக இருக்கோம், பெண்ணாக இருக்கலாம், அடுத்த சரீரத்தில் எப்படி இருப்போம் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது. அதுபோல் ஒவ்வொரு சரீரத்திலிருந்து இன்னொரு சரீரம் மாறிக்கொண்டே 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 போகிறதுனால சில பிரபுபாதர் இந்த பொருளூரில் சொல்கிறார், நம்ம வந்து மறந்து விடுகிறோம். ஆனால் கிருஷ்ணரோ இந்த சரீரத்தை வந்து மாற்றுவதே கிடையாது. அவரோட சரீரம் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா சச்சித் ஆனந்தம். அவரோட சரீரமே ஆன்மீக சரீரம், நம்மளோட சரீரம் வந்து பௌதிக சரீரம், கிருஷ்ணருடைய சரீரம் வந்து ஆன்மீக சரீரமாக இருப்பதால் அவர் வந்து எந்த பிறவி எடுத்தாலும் சரி, பௌதிக லோகத்திலேயே இருந்தாலும் சரி, ஆன்மீக லோகத்தில் போனாலும் சரி, நரக லோகத்துக்கு போனாலும் சரி, அவருடைய ரூபம் எப்படி இருக்காரோ சுந்தரமான ரூபம், ஆன்மீகமயமான ரூபத்திலே அப்படியே தான் வந்து என்ன பண்ணுறார், பௌதிக லோகத்துக்கும் வரார், நரக லோகத்துக்கு வந்து யாரையும் பார்க்கறதுக்கு போனாலும் சரி, எம்மப்பட்டணத்துக்கு போனாலும் சரி, இந்த அங்கே தரிசனம் கொடுக்கறதுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சொர்க்கலோகத்துக்கு போனாலும் சரி, பகவான் அவருடைய ஆன்மீகமான உடம்புலேயே வந்து போயிட்டே வந்து இருக்கார். ஆனால் இந்த திவ்யமான லீலைகள், திவ்யமான பகவானை பற்றி திவ்யமான விஷயங்களை வந்து பக்தர்களால் மட்டும்தான் வந்து புரிந்து கொள்ள முடியும். பக்தியின் மூலமாக தான் புரிந்து கொள்ள முடியும், பக்தர்களின் மூலமாக தான் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா அசுரர்கள் இருக்கிற அசுரர் கூட படைத்த புத்திகள் புத்தி உடைய மனிதர்கள்ட்ட வந்து இதை வந்து புரிந்து கொள்ள முடியாது. அசுரர்களாலேயும் நாஸ்திகர்களாலேயும் அவர்களால் இதெல்லாம் வந்து புரிஞ்சு கொள்ள முடியாது. அதனால் நம்ம பக்தி பண்ணும்போது மட்டும்தான், குறிப்பாக இந்த கலியுகத்தில் பார்த்தோம் அப்படின்னா பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரேன் ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரேன். பகவானுடைய இந்த நாமத்தை 108 முறை தினந்தோறும் குறைந்தபட்சம் நம்ம சொன்னோம் அப்படின்னா படிப்படியாக படிப்படியாக நம்ம பகவானை உணர்ந்து கொள்ள முடியும். நம்ம தூய பக்தி பண்ணும் பொழுது பகவானை எளிமையாக வந்து புரிந்து கொள்ள முடியும். இல்லை அப்படின்னா இந்த அசுரர்கள் மாதிரி இருக்கிற புத்தி உடையவர்கள் அவர்களெல்லாம் வந்து இந்த மாதிரி திவ்யமான லீலைகள் எல்லாம் வந்து புரிந்து கொள்ள முடியாது. இந்த பதத்தில் இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கிருஷ்ணர் 2வது அத்தியாயத்தில் நம்ம வந்து இந்த உடல் கிடையாது ஆத்மா அப்படிங்கிறத வந்து சொன்னார். 3வது அத்தியாயத்தில் வந்து 2வது அத்தியாயத்தில் ஆத்ம விஞ்ஞானத்தை பற்றி சொன்னார். 3வது அத்தியாயத்தில் வந்து கர்மயோகத்தை பற்றி சொன்னார். அந்த கர்மயோகத்தில் சொல்லும் பொழுது பார்த்தா அவர் கடவுள் அப்படிங்கிறத வந்து பூர்ணம் வந்து நிறைய இடத்துல வந்து சொல்லவே இல்லை, ஒரே ஒரு இடத்துல மட்டும் சொன்னார், இந்த மூன்று உலகத்திலையும் நான் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை, இருந்தாலும் என்னுடைய கடமைகளை செய்கின்றேன் அப்படின்னு ஒரே ஒரு இடத்துல அவருடைய நிலைமை பற்றி கிருஷ்ணர் வந்து கடவுள் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தார். ஆனால் இந்த ஸ்லோகத்தில் வந்து முதல் முறை இப்போ தான் சொல்கிறார், நான் வந்து பற்பல பிறவிகள் நீயும் நானும் எடுத்திருந்தாலும் உன்னால் ஞாபகம் வைத்து கொள்ள முடியாது, ஆனால் என்னால் எல்லாவற்றையும் ஞாபகம் வைத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத அந்த கடவுள் ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு ஸ்வரூபத்தை நிலையை வந்து இந்த பதத்தில் வந்து சுட்டி காட்டுறார். இதுக்கப்புறம் போக போக போகிற ஸ்லோகங்கள்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்லோகங்கள் கடந்து போனோம் அப்படின்னா ஆங்காங்கே வந்து கிருஷ்ணர் எவ்வாறு அவள் முழுமுதற் கடவுள், எப்படி வந்து அவர் வந்து காட் அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து விளக்கி 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 ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும் வந்து சொல்வார். இந்த ஸ்லோகத்துலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பகவான் எல்லாவற்றையும் ஞாபகம் வைத்துக் கொள்கிறார், நம்மளால் வந்து எல்லாத்தையும் ஞாபகம் வைத்து கொள்ள முடியாது. அவர் ஏன் ஞாபகம் வைத்துக் கொள்கிறார் அப்படின்னா, முழுமுதற் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளாக காடாக காட் இருக்கிறதாக இருப்பதால் அவர் வந்து எல்லாத்தையும் ஞாபகம் வைத்து கொள்கிறார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. நன்றி, வணக்கம். ஹரே கிருஷ்ணா. ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.